الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله أما بعد أنبين إسلامية سغودر قلي الله بن الأليار قلي سورة المائدة بن رية تفسير وغفل إن رية تنتل أروتي ونبداود وسنتينام أدين دركنروم அல்லாஹு தாலா ஏலவே நாம் ஓதிய அந்த வசனங்களிலிருந்து யூதர்களுடைய சில நிலவரங்களை சொல்லி காட்டி யூதர்களாக இருந்தாலும் சரி மூமீன்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு அல்லாவையும் மறுமையையும் எவர்களெல்லாம் ஈமான் கொண்டு சாலிஹான நற்கருமங்களை செய்வார்களோ சாலிஹான நற்கர்மங்களை செய்வார்களோ அல்லாஹு தாலா அவர்களுக்கு அச்சமற்ற நிலையை கவலை இல்லாத நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு உருவாக்குவான். ஃபலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன் அவர்களுக்கு கவலையும் இருக்காது அச்சமும் இருக்காது. சகோதரர்களே, கவலை எந்த விடயத்தில் அச்சம் எந்த விடயத்தில் என்பதையெல்லாம் சென்ற வகுப்பில் நாம் விளக்கிச் சொன்னோம். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா இந்த சூரா மாயிதாவினுடைய ஆரம்பம் எதை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதோ இன்னும் இடையில் அல்லாஹு தாலா பல தடவைகள் எந்த விஷயத்தை அவன் வலியுறுத்தி கொண்டு வருகின்றானோ அதே அம்சத்தை மீண்டும் அல்லாஹு தாலா ஞாபகப்படுத்த விரும்புகிறான். அல்லாஹ் சொல்கின்றான், லகது அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், லகது அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுடைய உடன்படிக்கையை நாம் எடுத்தோம். அதாவது பனு இஸ்ரவேலர்களோடு நாம் உடன்படிக்கை செய்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களுக்கு பல தூதர்களை நாம் அனுப்பி வைத்தோம். பனு இஸ்ரவேலர்களிடம் நாம் உடன்படிக்கை செய்தோம், பல்வேறு தூதர்களை அவர்களுக்கு நாம் அனுப்பி வைத்தோம். சகோதரர்களை, இந்த பனு இஸ்ரவேலர்களோடு அல்லாஹ் செய்த உடன்படிக்கை என்ன, என்ன உடன்படிக்கையை அல்லாஹு தாலா அவர்களிடம் எடுத்தான், அதை அல்லாஹு தாலா இதே சூரா மாயிதாவிலும் ஏற்கனவே எங்களுக்கு விளக்கி சொன்னான். அதே போன்று சூரத்துல் பக்ராவினுடைய 83வது வசனத்தை நாம் ஓதி பார்த்தால் அதில் அல்லாஹ் சொல்கின்றான், வஇத் அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், அல்லாஹு தாலா வஇத் அஹத்னா மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். சூரத்துல் பக்ராவினுடைய 83வது வசனம் சொல்கின்றது உடன்படிக்கை எடுத்தோம். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹு தாலா மாயிதாவினுடைய 69வது வசனத்தில் என்ன சொல்கின்றான், இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிடம் நாம் உடன்படிக்கை செய்தோம். ஆனால் அந்த உடன்படிக்கை யாது என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் எங்களுக்கு சொல்லவில்லை. இதே சூரத்துல் மாயிதாவில் 7:12 வசனத்தில் அந்த உடன்படிக்கையில் சிலதை அல்லாஹ் சொல்கின்றான், இன்னென்ன மாதிரி எல்லாம் நாம் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்திருந்தோம். சகோதரர்களே, உடன்படிக்கை தான் சூரா மாயிதாவினுடைய மைய கருத்து என்றால் நாம் அதுல என்ன எல்லை கடந்து சொல்லவில்லை என்று ஆகிவிடும். சகோதரர்களே, சூரா மாயிதாவினுடைய ஒட்டுமொத்த சுருக்கத்தை நாம் கவனித்து பார்த்தால் பல இடங்களில் அல்லாஹு தாலா முன்னைய சமுதாயத்தவர்களோடு செய்த உடன்படிக்கையை தான் ஞாபகப்படுத்துகின்றான். எனவே அல்லாவோடு அடியார்கள் செய்திருக்கும் உடன்படிக்கையில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சாதாரணமாக மனிதர்களோடு நாம் உடன்படிக்கை செய்தாலே நாம் கவனமாக அதுல குறையில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம், அப்ப அல்லாவோடு நாம் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையில் எவ்வளவு ஆழமாக இருக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா இதன் பக்கம்தான் எங்களுடைய கவனத்தை என்ன செய்கின்றான், அதிகமாக திருப்புகின்றான். அப்ப சூரா பக்ராவினுடைய ஆயத்தில உடன்படிக்கை என்ன என்பது சொல்லப்படுகின்றது, வஇத் அஹத்னா மீஸாக பனி இஸ்ராயில் அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது. அல்லாஹு தாலா தௌஹீதை கொண்டு அடியார்களிடம் பனு இஸ்ரவேலர்களிடம் உடன்படிக்கை செய்திருந்தான். பனு இஸ்ரவேலர்களே, நீங்கள் அல்லாவை தவிர வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்க கூடாது என்ற உடன்படிக்கை எடுக்கப்பட்டது. இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோர்களோடு நல்ல முறையில் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் உடன்படிக்கை செய்திருந்தோம். வதில் குர்பா, இன்னும் சொந்தக்காரர்கள் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நாம் உடன்படிக்கை செய்திருந்தோம். வல் யதாமா வல் மசாகீன், ஏழைகள் அனாதைகள் இவர்களோடும் நீங்க என்ன செய்யணும், உபகாரமாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது என்று நாம் அவர்களோடு உடன்படிக்கை செய்திருந்தோம். இன்னும் சொல்கின்றான், வகூலூ லின்னாஸி ஹுஸ்னா, நீங்கள் மனிதர்களுக்கு நல்லதை சொல்லுங்கள், வஅகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், வஆதுஸ் ஸகா, ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள் என்று அவர்களோடு நாம் உடன்படிக்கை செய்திருந்தோம். நாம் உடன்படிக்கை செய்திருந்தோம் என்று மட்டும் அல்லாஹ் சொல்கின்றான், ஆனால் ஏலவே இந்த உடன்படிக்கைகள் என்னவென்பது உங்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது. சகோதரர்களே, பக்கராவுடைய அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கின்றான், நாம் ஈமானிய அம்சத்தை உடன்படிக்கை செய்திருந்தோம், இபாதத்துகளை உடன்படிக்கை செய்திருந்தோம், அஹ்லாக்குகளை பண்பாக மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் உடன்படிக்கை செய்திருந்தோம், மக்களோடு நல்லதை பேசுங்கள், நல்லதை சொல்லுங்கள் என்று உடன்படிக்கை செய்திருந்தோம். சகோதரர்களே, எதையெல்லாம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சட்டமாக ஆக்கினானோ இதே சட்டங்களை அவர்களுக்கும் என்ன செய்திருக்கிறான், கொடுத்திருக்கிறான் என்பது இதிலிருந்து விளங்குது. இப்ப சூரத்துல் மாயிதாவினுடைய 12வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதுல அல்லாஹ் சொல்றான், வலகத் அஹதல்லாஹு மீசாக பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களிடம் அல்லாஹு தஆலா உடன்படிக்கை எடுத்தான், அவர்களிடம் அறுதிமொழி வாங்கினான். வபஅஸ்னா மின்ஹும் இஸ்னே அஷர நகீபா, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு 12 தலைவர்களை நியமித்திருந்தான். அப்ப அவர்கள் 12 கோத்திரங்களாக பிரிந்திருந்தார்கள், அந்த 12 கோத்திரங்களுக்கும் 12 தலைவர்களாலாம் ஆக்கப்பட்டு, வகால் அல்லாஹு இன்னி மஅகும், நான் உங்களோடு இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உறுதியளித்தான். நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய உதவி என்னுடைய ஒத்தாசை எப்போதும் உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் லஇன் அகம்துமுஸ்ஸலா, நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தினால், வஆதைதுமுஸ் ஸகா, ஸக்காத்தை நீங்கள் கொடுத்தால், வஆமன்தும் பிருசுலி, எனது தூதர்களை நீங்கள் நம்பிக்கை கொண்டால், வஅஸ்ஸர்துமூஹும், இன்னும் அந்த தூதுவர்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணினால், வஅக்ரத்துமுல்லாஹ கர்வன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் நீங்கள் கடன் கொடுத்தால், இப்ப அல்லாஹ்வுக்கு அழகிய முறையில் கடன் என்றால் எங்களுக்கு தெரியும், அது இஸ்லாமிய பார்வையில் சதகாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, சதகா ஜகாத் போன்ற கடமைகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இதை நீங்க செஞ்சீங்க என்று சொன்னா, லஉகஃபிரன் அன்கும் சையாதிகும், உங்களுடைய பாவங்களை நாம் மன்னிப்போம், வலஉத்கிலன்னகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், நீரருவிகள் சதா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தில் உங்களை நாம் நுழைவிப்போம். சகோதரர்களே, ஆகாய மேற்கூறிய இந்த வசனங்கள் அல்லாஹு தஆலா உடன்படிக்கை என்ன என்பதை சொல்கிறான். எனவே அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்தான் என்று சொல்லப்படும் நேரத்தில் இது என்ன ஏதோ ரகசிய உடன்படிக்கையோடு யாரும் நினைச்சிடாதீங்க, சரிங்களா, ஏதாவது சீக்ரெட் எக்ரிமெண்ட் போல அல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறான், இந்த பனு இஸ்ரவேலர்களோடு பண்ணிக்கிறான் போல. எனவே அல்லாஹு தஆலா அதை சொல்லாம என்ன செய்யறான், உடன்படிக்கை என்று மட்டும் சொல்கின்றான். இல்ல, குர்ஆன் ஏனைய இடங்களில் அந்த உடன்படிக்கை என்னவென்பதை சொல்கின்றது. சிலாக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சில வசனங்களை பிடிச்சுக்கொண்டு அதுல ஏதோ தத்துவம் மீக்கிறமாய் பேசுவாங்க, ஆனா அந்த ஆயத்தில் உள்ள தத்துவத்தை அல்லாஹ் வேற இடத்துல என்ன செஞ்சிருப்பான், விளங்கப்படுத்திருப்பான். இப்ப எனக்கு ஞாபகம் இருக்கி, ஒருமுறை ஒருவரை சந்திச்ச போது அவர் சொன்னார், அல்லாஹ் சொல்றான், ஆதம் அல்லாவிடத்தில் இருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். ஆதம் என்ன செஞ்சாரு, அல்லாஹிடத்திலிருந்து சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். அந்த வார்த்தை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, அது ஆரிஃபீன்களுக்கு மட்டும்தான் தெரியும், அது ஞானவான்களுக்கு மட்டும்தான் என்ன செய்யும், அந்த வார்த்தை என்ன என்பது தெரியும், எல்லாருக்கும் அது தெரியாது. உண்மை அந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யல, சூரத்துல் பக்கராத ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலை, சில வசனங்களை வார்த்தைகளை ஆதம் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார், அல்லாஹு தஆலா அவருக்கு பாவ மன்னிப்பு வழங்கினான் என்ற செய்தி சொல்லப்படுவது. ஆனா என்ன வார்த்தை என்றது அங்கு சொல்லப்படல. சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் தெளிவாக சொல்றான், காலா ரப்பனா வலம்னா அம்ஃபுசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ஆதம் ஹாவா ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க, இப்படித்தான் அல்லாஹ்விடம் தௌபா செய்தார்கள். என்ன வார்த்தை, ரப்பனா வலம்னா அம்ஃபுசனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். அப்ப அல்லாஹு தஆலா அங்கு சில வார்த்தைகள் என்று பொதுவா சொல்லி என்ன வார்த்தை என்று சொல்லாத அப்பட்டமா என்ன செஞ்சிட்டான், சூரத்துல் அஹ்ராஃப்ல இதுதான் அவர்கள் சொன்ன வார்த்தை என்று சொல்லிவிட்டான். அப்ப இதுல ரகசியம் ஒன்றும் என்ன கிடையாது. அப்ப எனவே குர்ஆனை நாம் விளக்கம் சொல்லும் போது எப்போதும் சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு முதல் முதலில் அதே குர்ஆனில் விளக்கம் இருக்கிறதா என்பதைத்தான் என்ன செய்யணும், தேடி பார்க்கணும். குர்ஆனுடைய வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது முதல்ல தெளிவு என்னென்றால் அதே குர்ஆனில் அதற்கு விளக்கம் இருக்கிறதா. இவங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா அல் காரிஆ வமா அதராகம் அல் காரிஆ. காரிஆ என்றால் என்ன, அல் காரிஆ என்றால் திடுக்கிடும் சப்தம். வமா அதராகம் அல் காரிஆ, திடுக்கிடும் சப்தம் என்றால் என்ன என்ற அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் அதை விளங்கப்படுத்துறான். யௌம யகூனுன் நாஸு கல் ஃபராஷில் மபசூத் வதகூனுல் ஜிபால். அப்ப எனவே சில சமயத்தில் விளக்கம் அதே இடத்தில் அமையப்பெறும், சில சமயத்தில் விளக்கம் வந்து வேறு இடத்தில் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். எனவே குர்ஆனுடைய வசனங்களுக்கு குர்ஆனிலே விளக்கம் இருந்தால் அதுக்கு வேற யாரும் என்ன செய்ய தேவையில்லை, விளக்கம் சொல்ல தேவையில்லை. சமயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லியிருப்பார்கள். ஏன்னா அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், சூரத்துல் அன்ஆம்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யார் ஈமான் கொண்டு தன்னுடைய ஈமானுக்கு அநியாயம் செய்யவில்லையோ அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது, அவர்களுக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்ற ஆயத்தை இறங்கின நேரத்தில் சஹாபாக்கள் அவங்களுக்கு மனசுல கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, யாரு தான் அநியாயம் செய்யாம இருக்க போறார். அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், ஈமான் கொண்டு பிறகு அநியாயத்தில் ஈடுபடாதவர் அல்லாஹ் சொல்றான். யார் அநியாயம் செய்யாம இருக்க போறார், சின்னதோ பெருசோ ஏதோ ஒரு அநியாயம் மனிதன் கையால் என்ன செஞ்சிடும், நடந்துரும். அப்ப இதை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன நேரத்தில் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க நினைக்கிற அநியாயம் அல்ல அந்த ஆயத்துல உள்ள அநியாயம், அந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அநியாயம் வந்து நீங்க நினைக்க கூடியதல்ல. என்ன, ஷிர்கை அல்லாஹ் சொல்கின்றான், யார் ஈமானுக்கு பிறகு இணை வைக்கவில்லையோ, யார் ஈமானுக்கு பிறகு அநியாயம் செய்யவில்லையோன்ற அர்த்தம் என்ன, இணை வைக்கவில்லையோ என்று சொல்லிட்டு குர்ஆன்ல இருந்தே ஒரு ஆயத்தை நபி ஓதி காட்டுறாங்க. நீங்க பார்க்கலையா, அல் அப்துல் சாலிஹ் லுக்மான் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்கிறார். எனவே இணை என்ற அநியாயத்தை தான் அந்த வசனம் என்ன செய்தே குறிக்கின்றது என்று சொன்னார்கள் சகோதரர்களே. ஆக குர்ஆனுக்கு குர்ஆன் விளக்கமாக இருந்தால் வேற யாரிடத்திலும் நாங்கள் விளக்கம் எதிர்பார்க்க தேவையில்லை. சமயத்தில் குர்ஆனுக்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இடம்பெறும். அதிலேயும் எங்களுக்கு விளக்கம் கிடைக்கல என்று சொன்னா அடுத்த கட்டமாக சஹாபாக்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை என்ன செய்யணும், நாங்க பார்க்கணும். சஹாபாக்களும் இல்லாட்டி அங்கால என்ன செய்வாங்க, சஹாபாக்களுடைய மாணாக்களான தாபியீன்கள், சஹாபாக்களுடைய மாணவர்களான இவ இமாம் முஜாஹித் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் குர்ஆனை படித்தேன் என்று சொல்கிறார்கள். எந்த ஒரு ஆயத்துக்கும் அதுக்கு என்னவென்று விளக்கம் தெரியாமல் அடுத்த ஆயத்துக்கு நாங்க போனது இல்லைன்றாரு. இப்னு அப்பாஸ் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய நேரடி மாணவர். இன்னும் சொல்ல போனால் இப்னு அப்பாஸுக்கு நபி விசேடமாக என்ன செஞ்சுக்கிறாங்க, துஆ செய்திருக்கிறார்கள். அந்த இப்னு அப்பாஸுடைய சிரேஷ்ட மாணவர் தான் முஜாஹித் இப்னு ஜபர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க, இப்னு அப்பாஸ்ல அவங்களிடத்துல ஒவ்வொரு ஆயத்துக்காக நாங்க என்ன செஞ்சோம், விளக்கம் படித்தோம் என்று சொல்றாங்க. அப்ப எனவே சஹாபாக்களுடைய விளக்கம் பிறகு அதுல நமக்கு கிடைக்கல சொன்னா சஹாபாக்களுடைய மாணாக்களான என்ன அவர்களுடைய மாணவர்கள் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள், தாபியீன்கள். இதைத்தான் உலமாக்கள் ஓடரா சொல்லித்தாராங்க. நான் இன்னைக்கு குர்ஆன் விளக்க உரை என்ற வகையில சிலர்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னா, யாருடைய விளக்கம் எங்களுக்கு தேவையில்லை, நான் சொல்ற விளக்கத்தை நீ கேளுச்சா, சஹாபாக்களோட விளக்கமும் தேவையில்லை, தாபியீன்களோட விளக்கமும் தேவையில்லை, நான் என்ன விளக்கம் சொல்கிறேனோ அதை நீங்க என்ன செய்யுங்க கேட்டுட்டு போங்க. சகோதரர்களே, உலமாக்கள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல தேவை இல்லை என்றிருந்தால் பேசுற நீங்களும் விளக்கம் சொல்ல தேவையில்லை. அப்படித்தானே, மக்கள்கிட்ட சொல்லுங்க, நேரடியா தர்ஜமா வாசிங்க, என்ன விளங்குதோ அதை விளங்கிட்டு போயிருங்க, யாரிடத்துல என்ன செய்யாதீங்க, விளக்கம் கேட்காதீர்கள். சஹாபாக்களே குர்ஆனுடைய வசனத்தை பிழையாக விளங்கியது இருக்குது. இப்ப நான் சொன்ன ஆயத்தை சஹாபாக்கள் தான் என்ன செஞ்சாங்க, பிழையா விளங்கினாங்க. அரபு மொழிக்குரியவர்கள் அப்படித்தானே, அவங்களோட மொழியில தான் குர்ஆன் இறங்கப்பட்டிருந்தது. ஆனா நபிட்ட வந்து சொன்ன நேரம் சொன்னாங்க, இல்ல இதல்ல விளக்கம், இவங்களுக்கு தெரியும் நோம்புடைய ஆயத்துல வருவதே வெள்ள கயிறு கருப்பு கயிறு. என்ன செஞ்சார் அந்த சஹாபி, ஒரு வெள்ள நூலையும் கருப்பு நூலையும் தலைமாட்டில வச்சுட்டு இருந்தாரு. எப்ப வெள்ள கருப்பு விளங்குதோ அப்பதான் நோம்பு ஸ்டார்ட். அப்ப அல்லாஹு தாலா வெள்ளை என்றும் கருப்பு என்றும் அந்த இடத்துல சொன்னது வந்து நூல் அல்ல. அல்லாஹ் எதை சொல்கின்றான்? பொழுது விடுவதைத்தான் சொன்னார். அப்ப அவர் அப்படித்தான் விளங்கி எடுத்தார். பாருங்க, அவர் யாரு? அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர். குர்ஆனுடைய வசனத்தை தவறாக விளங்கினார். நினைச்சா மனிதன் வாய்ப்பு இருக்குது. ஆனா நபியிடத்தில் வந்த நேரம் என்ன செஞ்சாங்க? விளக்கி சொன்னார்கள். இதே போன்று நம்மளுடைய காலத்திலையும் சில சகோதரர்கள் குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி அதுக்கு அவங்க சில விளக்கங்கள் இப்படி இருக்குது என்று சொல்லும் போது விளங்குது. இவர் பிள்ளையா விளங்கிக்காருன்னு சொல்லி இந்த ஆயத்தை பிழையாக என்ன செய்திருக்கிறார்? விளங்கி இருக்கிறார். எனவே சகோதரர்களே, சுருக்கமாக நாம் ஒன்றை சொல்ல வருவது என்ன? குர்ஆன் சில சமயத்தில் குர்ஆனுக்கு விளக்கமாக அமையும். வேறு இடங்களில் அந்த வசனத்துக்குரிய விளக்கம் சொல்லப்பட்டிருக்கும். எனவே நாம் முதலில் பார்க்க வேண்டும், சரி இது சம்பந்தமா உலமாக்கள் நூல் எழுதியிருக்கிறார்களா? இப்படி குர்ஆன் குர்ஆனுக்கு விளக்கம் அமீன் ஷங்கீத் என்று சொல்லி ஒரு பெரிய இமாம் மூத்தாயிட்டாரு. அவர் அத்வாவுல் பயான் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்கார். அந்த அத்வாவுல் பயான் என்ற நூலுடைய தலைப்பே என்னன்னு சொன்னாஹுல் குர்ஆன் பில் குர்ஆன், குர்ஆனுக்கு குர்ஆனின் மூலம் விளக்கம். ஒரு ஆயத்தை எடுப்பாரு, இந்த ஆயத்துக்கு குர்ஆன்ல விளக்கம் இருந்தா மட்டும்தான் விளக்கம் எழுதுவார். அந்த ஆயத்துக்கு குர்ஆன்ல விளக்கம் இல்லை என்று சொன்னா அவருடைய சப்ஜெக்ட் அதல்ல. எந்தெந்த வசனங்களுக்கெல்லாம் குர்ஆனில் விளக்கம் இருக்கிறதோ அத்தகைய வசனங்களை மட்டும் தேர்வு செய்து என்ன செய்திருக்கிறார்? தனியாக ஒரு தஃப்சீர் எழுதிக்கிறார். அத்வாவுல் பயான் என்ன செய்வாங்க? அந்த தஃப்சீருக்கு சொல்லுவாங்க, பிரிண்ட் பண்ணப்பட்டு எங்களுக்கு மத்தியில் அது இருக்குது. சரி, அப்ப அல்லாஹு தஆலா சூரத்து மாயிதாவுடைய பனு இஸ்ரவேலர்களோடு உடன்படிக்கை செய்ததாக சொல்கின்றான். சகோதரர்களை, இந்த உடன்படிக்கை உடன்படிக்கை என்று சொல்லும் போது நாம் மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ் எங்களோடும் உடன்படிக்கை செய்திருக்கிறான். என்ன உடன்படிக்கை? அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அராஃப்ல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான். அல்லாஹ் சொல்றான், ஆதமுடைய சந்ததியினருடைய சந்ததியரிடமிருந்து ஆதமுடைய சந்ததியினரிடம் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். நபியே, உம் இறைவன் உடன்படிக்கை செய்ததை நினைவு கூர்வீராக. என்ன? அவர்களுக்கு அவர்களையே நாங்கள் சாட்சியாக ஆக்கினோம். அல்லாஹ் சொல்றான், என்ன கேட்டானாம்? அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களுடைய ரப்பு இல்லையா? காலூபலா, ஆம் என்று அவர்கள் சொன்னார்கள். இதுல யாருமே இல்லைன்னு சொன்னதில்லை, எல்லாருமே ஓண்டு சொன்னார்கள் தான். இது எப்ப நடந்தது? துனியாவில் நடந்தது அல்ல. என்ன சொல்லுவாங்க? ஆலமுல் அர்வாஹ், நாம் உயிராக இருந்த அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா மொத்த உயிரையும் ஒன்று சேர்த்து அவர்களிடம் ஒரு கேள்வியை முன்வைத்தான். என்ன கேள்வி? ஏ உயிரினமே, நான் இல்லையா உங்களுடைய ரப்பு அப்படின்னு ஒரு கருத்து அல்லாஹு தாலா முன்வைத்தான். அப்போது நாங்கள் பதில் சொன்னோமாம், நாங்க எல்லாரும் நாங்க பதில் சொன்னோமாம், காலு பலா, ஆம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்கின்றான்? இந்த கியாமத்து நாள்ல வந்து இது எங்களுக்கு தெரியாது சொல்லிடாது. கியாமத்து நாள்ல வந்து என்ன, இது எங்களுக்கு தெரியாதுன்னு என்ன செஞ்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க. சரி, இப்படி நாம் உடன்படிக்கை செய்தோம் என்பது எங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? யாருக்காவது யாராவது யோசிச்சு பார்த்தா, ஓ எஸ் அல்லாஹ் அந்த நாள் அண்டைக்கு நினைக்குதானே அப்படின்னு ஒரு நாளை சுட்டிக்காட்டி எங்களோட அல்லாஹ் அக்ரிமெண்ட் பண்ணினானே அப்படின்னு சொல்றதுக்கு ஞாபகம் இருக்குதா யாருக்காவது? அப்படி யாருக்குமே ஞாபகம் கிடையாது. சரி, அப்ப எப்படி இப்படி நடந்ததாக நாம் நினைப்பது? இப்படி நடந்தது என்றதை எப்படி நாங்க உறுதி செய்யறது? என்ன சான்று அதுக்கு? என்ன சான்று? எஸ் குர்ஆன் சொல்கிறது, அதுதான் சான்று. இதுக்கு சான்று என்ன? அல் குர்ஆன் சொல்கின்றது. அதான் அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டேன், நான் உங்களுக்கு என்ன செய்து விட்டேன், குர்ஆனின் மூலமாக இப்படி உடன்படிக்கையை நாம் செய்தோம் என்றதை நினைவூட்டி விட்டேன். அங்க கியாமத்து நாள்ல வந்து எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாதீங்க. தெரியாது என்று நீங்க போலீஸ் ஆட்டு சொல்றதுக்கு என்ன சான்று கிடையாது. இப்ப எங்களுக்கு தெரியும், காவிர்கள் அவர்களுடைய விக்கிரகங்களை மறுமை நாளில் காண்பார்களாம். கண்ட உடனே என்ன சொல்லுவார்களாம்? அல்லாட்ட உடனே, யா அல்லாஹ் இவங்க தான் நாங்க வணங்கின ஆக்கள் சொல்லுவாங்களாம். இவங்க தான் நாங்க வணங்கின ஆக்கள், இவங்க தான் எங்கட கடவுள்கள் என்று சொல்லி. அப்ப உடனே அந்த விக்கிரகங்கள் சொல்லுமாம், யா அல்லாஹ் இவன் போய் சொல்றான் யா அல்லாஹ்னு சொல்லி. விக்கிரகம் உடனே பதில் சொல்லுமா? விளங்கிச்சா? யா அல்லாஹ் இவர்கள் போய் சொல்கிறார்கள், வல்லாஹி இவர்கள் எங்களை வணங்கவே இல்லை. மா கானு இய்யானா யஅபுதூன், அவர்கள் எங்களை வணங்கவே இல்லை. சகோதரர்களை, ரெண்டு பேரும் சொல்றது பிழை இல்லை. இப்ப இவன் சொல்றது வந்து இவங்க தான் எங்கட கடவுள்னு சொல்றது, எஸ் உலகத்தில் அப்படித்தான் நடிச்சிட்டு இருந்தான். இப்ப அவங்க இல்லைன்னு மறுத்தாங்களே, அது சரியா என்றால் இல்ல, அதுவும் பிழைதான். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அதனால் மறுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவங்க சொல்றது உண்மைதான். இவங்க வணங்குறேன் சொல்றது பொய் இல்ல, இவங்க வணங்கிதான் இருக்கிறாங்க. இவங்க எங்களை வணங்கல் என்று அவங்க சொல்றது அதுவும் உண்மை அல்ல. ஏன், வணக்கம் நடைபெறத்தான் செய்தது, ஆனால் ஏன் மறுக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது அப்படி ஒன்று. அப்ப இதே போன்ற கியாமத்து நாள்ல நாங்க போய் அல்லாட்ட, நீ எங்களோட உடன்படிக்கை செய்தது யாழ்லா, எங்களுக்கு தெரியாது யாழ்லா அப்படின்னு சொன்னா, உடனடியாக இந்த வசனம் ஓதி காண்பிக்கப்படும். அல்லாஹ் சொல்லலையா, அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே சகோதரர்களே, அந்த உடன்படிக்கை எமது ஞாபகத்தில் இருக்க வேண்டும். நாம் உலகத்தில் வாழ்கின்ற போது அல்லாவோடு ஒரு எக்ரிமெண்ட்ல நாங்கள் இருக்கிறோம். என்ன எக்ரிமெண்ட்? பனு இஸ்ரவேலர்களோடு அல்லாஹ் செய்த எக்ரிமெண்ட் என்ன? அல்லாஹ் ஒவ்வொன்றா சொல்றான், அக்கம்துமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வஆதைதுமுஸ்ஸகா, ஜகாத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும், அல்லாவை நம்ப வேண்டும், அல்லாவுடைய தூதர்களை விசுவாசம் கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயமா என்ன செய்யப்படுது? சொல்லப்படுகின்றது. அடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், அவர்களோடு உடன்படிக்கை செய்தோம், வஅர்சல்னா இலைஹிம் ருசுலா, அவர்களிடம் நாம் பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். எங்களுக்கு தெரியும், புகாரியினுடைய ஹதீஸ்ல வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி செய்பவர்களாக, அவர்களை தலைமை தாங்குபவர்களாக இறை தூதர்கள் இருந்தார்கள். நபி அவங்க சொல்றாங்க, குல்லமா ஹலக நபி ஹலஃப நபி, நாங்க ஒரு நபி மௌத்தா போயிட்டா இன்னொரு நபி வந்துருவார், ஒரு நபி மௌத்தா போயிட்டா என்ன செஞ்சிருவாரு, இன்னொரு நபி வந்துருவாரு. ஒரே காலத்தில் எத்தனையோ நபிமார்கள். சூரத் யாசின் என்ன சொல்றது, ஃபார்சல்னா நாங்க ரெண்டு இறை தூதர்கள் அனுப்பினோம், ஃபாஸ்ஸஸ்னா பிசாலிஸ், மூன்றாவது ஒரு ஆலயம் என்ன செய்தோம், அவர்களுக்கு நாம் அனுப்பினோம். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தோட இருக்கும் போதுதான் ஜகரியா நபி, அங்கால யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், அங்கால இப்ராஹிம் நபி ஹயாத்தோட இருக்கும் போதுதான் என்ன செய்தார்கள், இஸ்ஹாக் இஸ்மாயில் எல்லாம் என்ன உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன போறோம், நாங்க எந்த நபியும் என்ன செய்யல, காணல. சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல நபிமார்களை அனுப்பினான், அவர்கள் செய்தது என்ன? அல்லாஹ் சொல்றான், உங்களிடம் பல நபிமார்களை அனுப்பினோம், நாம் குல்லமா ஜாஅஹும் ரசூலுன், அவர்களிடம் ஒரு தூதர் வருகின்ற போதெல்லாம், பிமாலா தஹ்வா அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய மனம் விரும்பாததை சொல்லிவிட்டால், மனசுக்கு விருப்பமா இருந்தா மாஷா அல்லாஹ் அதை வரவேற்பு என்ன, அதுக்கு சாப்பாடு என்ன, விலகிச்சா. ஆனா மனம் விரும்பாததை எதையாவது சொல்லிட்டாங்கன்னு வைங்க, அதை என்ன செய்ய மாட்டார்கள், ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். சகோதரர்களே, மார்க்கத்தில் மனம் விரும்பக்கூடிய சட்டங்களும் இருக்கிறது, மனம் விரும்பாத சட்டங்களும் இருக்கிறது. சரி சொல்லுங்களே, மனம் விரும்புற சட்டம் என்ன சொல்லுங்களே, மனம் விரும்பக்கூடிய சட்டம் என்ன, ஆண்களே சொல்லுங்கள். அதை விட நல்ல இன்ட்ரெஸ்டான மனம் விரும்புற சட்டம் மாஷாஅல்லாஹ், பாருங்க நாலு கல்யாணமா, மனம் விரும்பக்கூடிய சட்டம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு என்ன, பெண்களுக்கு என்ன, அறவே விருப்பம் இல்லாத சட்டம். இனி என்ன செய்ய, அல்லாஹ் போட்ட சட்டத்தை கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு அவங்க அமைதியா இருக்கிறாங்க. ஆனா விருப்பு வெறுப்புன்னு பாத்தீங்கடா, என்ன இப்ப பாருங்க, அல்லாஹ் விரும்பாத சட்டத்தை போட்டாலும் அடியார்கள் என்ன செய்யணுமாம், அதுக்கு கட்டுப்படணும், அதுதான் அடியார்களுடைய சுபாவம். அல்லாஹ் என்ன சொல்றான், குல்லமா ஜாஅஹும் ரசூலும் பிமாலா தஹ்வா, அவர்களுக்கு விருப்பமில்லாத சட்டம் ஒன்றை, விருப்பமில்லாததை கொண்டு வந்து விட்டால் என்ன செய்வார்கள், ஃபரீகன் கஸ்ஸபு, ஒரு சாராரை பொய்யாக்கி விடுவார்கள், வஃபரீகன் தக்துலூன், இன்னொரு சாராரை என்ன செய்கிறார்கள், யக்துலூன், இன்னொரு சாராரை கொண்டு விடுகின்றார்கள். அப்ப சில நபிமார்களை பொய்யாக்கினார்கள், சில நபிமார்களை என்ன செய்து விட்டார்கள், கொன்றே போட்டு விட்டார்கள். ஜக்கரியா யஹ்யா போன்ற நபிமார்கள் எல்லாம் கொல்லப்பட்டதாக என்ன செய்ய செய்திகளை தெரிகின்றோம். ஈசா நபியை பொய்ப்பித்தார்கள் யூதர்கள், முகமது நபியை பொய்ப்பித்தார்கள் யூதர்கள், அப்படித்தானே. ஆனா கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையும் அவர்கள் நபிமார்களை கொண்டதாக தகவல் என்ன இல்ல, ஆனா பொய்ப்பித்திருக்கிறார்கள். நபிமார்களை கொண்டவர்கள் யார், யூத சமுதாயம் தான், யூத சமுதாயம் தான் என்ன செய்திருக்கிறார்கள், நபிமார்களை கொலை செய்திருக்கிறார்கள். எனவே சகோதரர்களை, அல்லாஹு தஆலா அவர்களுடைய மோசமான நிலையை சொல்லி காட்டுகின்றான். எனவே சட்டம் வருகின்ற போது சமயத்தில் அது மனசுக்கு விருப்பமாயிருக்கும், சமயத்தில் அது வெறுப்பாயிருக்கும். ஆனா மூமியன்களுடைய நிலைமை என்ன, நாம் செவிசாய்த்தோம் என கட்டுப்பட்டோம் என்று சொல்வார்கள். காவிர்களுடைய கொள்கை தான் என்ன, சமயனா வ ஆசைனா, கேட்டோம் நாம் மறுத்து விட்டோம். அப்ப அல்லாஹு தஆலா பனு இஸ்ரவேலர்களுடைய நிலைமையை நமக்கு சொல்கிறான் என்ன, மூமீன்களே நீங்களும் உங்கள்கிட்ட சட்டங்கள் வருங்கும் போது இது மனசுக்கு பிடிச்சதா பிடிக்காதா இதெல்லாம் பார்க்கப்படாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிவிட்டார்களா என்ன ஹலாஸ், அவ மனசுக்கு மிக விருப்பமான சட்டம் என்ன சொல்லப்பட்டது அப்படித்தானே. சரி, மனசுக்கு வெறுப்பான சட்டம் என்று சொல்லுங்க பாப்போம். மனதுக்கு வெறுப்பான ஒரு சட்டம் சுபோ தொலையை சொல்லுவோமா, ஃபஜ்ர் தொலையை சொல்லுவோமா. ஃபஜ்ர் தொழுகை மூமீன்களுக்கு விருப்பமானது, முனாஃபிக்கீன்களுக்கு தான் விருப்பானது. நபி அவங்க யாருக்கு பாரம் சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுகை யாருக்கு பாரம், முனாஃபிக்கீன்களுக்கு தான் விருப்பானது. சரியா? அப்ப எனவே மூமீன்களை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களை, மனிதன் என்ற அடிப்படையில உள்ளத்துல சில குமுறல்கள் இருந்தாலும் அது குமுறல் வரத்தான் செய்யும், மனுஷன் தானே அப்படியா இல்லையா. மனிதன் என்ற அடிப்படையில சில குமுறல்கள் இருந்தாலும் அவன் என்ன செய்வான், மூமீன் அதை கட்டுப்படுத்துவான், மூமின் வந்து கட்டுப்படுத்துவான். ஏன், அல்லாஹ்வுடைய சட்டம். பாருங்க, அல்லாஹு தஆலா வானத்துக்கும் பூமிக்கும் சட்டம் போட்டானாம், நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொன்னானாம். விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று வானத்துக்கும் பூமிக்கும் அல்லாஹ் சட்டம் போட்ட உடனே வானமும் பூமியும் சொன்னதாம், காலதா அதைனா தாஹீன், யா அல்லாஹ் நாங்கள் விரும்பியே கட்டுப்படுகிறோம், யா அல்லாஹ் நாங்க உனக்கு என்ன செய்யறோம், விரும்பி கட்டுப்படுகிறோம். அப்ப எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகிமை அவனுடைய அந்தஸ்து தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள். இப்ப எங்களுக்கு தெரியும், எங்கட முதிர் நல்லா இருந்தாரா, மஷா அல்லாஹ் மிச்ச நல்ல மனுஷன், அடிக்கடி என்ன செய்யறாரு, சைடால பொக்கட்டால எல்லாம் கையிலால நீட்டி கொண்டு ஈக்கிறாரு, அப்படி ஒரு நல்ல மனுஷனா இருந்தா சில டைம்ல மனசுக்கு வெறுப்பானதை சொன்னாலும் என்ன செய்வாங்க, பரவல்ல இனி அவரு என்ன நல்லா கவனிக்கிறாள் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள், கட்டுப்படுவார்கள். அப்ப அல்லாவை விட அருள் செய்பவன் யாராவது இருக்கிறானா, இல்லை. அப்ப எனவே அல்லாஹ் ஒரு சட்டத்தை போட்டால் வெறுப்பு வெறுப்பு என்ன செய்யக்கூடாது, மூமின் அதை வச்சு டிசைட் பண்ணக்கூடாது. அல்லாஹ் சொன்னானா இல்லையா, சொன்னா ஹலாஸ் சமயனா, கேட்டோம் வழிபட்டோம், அது விருப்பம் இல்லாட்டியும் சரி. தாடி வைக்கிறது எல்லாருக்கும் விருப்பமா? சில சகோதரர்கள் என்ன, தாடி வலிக்கிறதுக்கு அனுமதி கிடைச்சா முதல்ல அவர் தான் செய்வார், ஆனா பெருசா வச்சுக்கிறாரு, அவ்வளவு பெரிய மனசுக்கு விருப்பம் இல்லை. ஆனா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலின் சுன்னா மார்க்கம் சொல்கிறது என, எனவே நாம் என்ன செய்வோம், செய்வோம் என்று செய்கிறார்கள் சகோதரர்களை. எனவே மார்க்கத்தினுடைய சில அம்சங்கள் சமயத்தில் என்ன செய்யும், அது வெறுப்பா இருக்கும் மனசுக்கு. அதனால்தான் நபி அவங்க சுருக்கமாவே சொன்னார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள் ஒன்றுதான், அல்லாஹ் சொர்க்கத்தை வெறுப்பான காரியங்களை கொண்டு திரையிட்டிருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொர்க்கத்தை எப்படி திரையிட்டு இருக்கிறானா, வெறுப்பான காரியங்கள். அஞ்சு நேரம் தொழுக, ஃபைவ் டைம்ஸுக்கும் பள்ளிக்கு போற வாரது சுபோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா இருந்தாலும் என்ன செய்ய, அல்லாஹ்வுடைய சட்டம் விளங்கிச்சா, விருப்பத்தோட நாங்க என்ன செய்யணும், அதை செய்யணும். இதே போல எத்தனையோ சட்டங்கள், இவையெல்லாம் மனிதனை சூனத்தில் நுழைவிக்கக்கூடிய சட்டம். எப்பையும் உண்மை பேசுங்க என்று சொன்னா எல்லாருடைய கல்வும் அதை ஏற்றுக்கொள்ளுதா? அன்றைக்கு ஒரு சபையில இந்த செய்தியை உண்மையாளர்களாக நாங்க இருக்கணும்னு பேசும்போது ஒரு சபை சொன்னாரு, நான் செய்யற பிசினஸ்ல அதை ஏலாமோலேன்ட்டார், நான் செய்யற பிசினஸ்ல ஜப்ல என்ன செய்யலாது, என்னண்டா ஆர்டர் எடுக்க போனா, ஆர்டர் எடுக்க போவாராம், போனா சொல்லணுமா மார்க்கெட்ல 70 ரியாலுக்கு பிரைஸ் இது இருக்குதுன்னு சொல்லணுமா, அப்பதான் அவன் 60 ரியாலுக்கு தருவானா. அப்ப உண்மையிலே 70 ரியால் இருக்கா, சத்தியமா இல்ல மார்க்கெட்ல 70 ரியாலுக்கு சொல்ற கிடையாது, ஆனா அவன்கிட்ட 70 இருக்கின்னு சொன்னாதான் என்ன செய்யும், 60 கிடைக்கும். இப்ப இந்த பொய்ய பேசலன்னு வைங்க, எங்களுக்கு சாமான் எடுத்து பிசினஸ் பண்ண ஏலா அப்படி என்ன செய்யறாரு, வாதம் எடுக்கிறார் சகோதரர்கள். இது பிழையான வாதம் இல்லைங்களா. பொய் எங்களுக்கு ஆரம்பத்தில் லாபம் தருவது போன்று காட்சி அளிக்கும். இப்ப எங்களுக்கு பொய்ய சொல்லிட்டோம்னு சொன்னா அவர்கிட்ட என்ன செஞ்சிடலும், பர்ச்சேஸ் பண்ணிடலும், 70 இருக்கின்னு பொய்ய சொன்னா 60 பர்ச்சேஸ் பண்ணிடலும். ஆனால் அந்த பொய் எல்லா இடத்துல பதிவு செய்யப்படும், சும்மா இல்ல. நபி அவங்க சொன்னாங்க, யார் உண்மை பேசி வியாபாரம் செய்வார்களோ வியாபாரத்தில் பரக்கத், யார் பொய் பேசி வியாபாரம் செய்வாரோ வியாபாரத்தில் முசீபத்துடாங்க. இப்ப நாங்க பொய் பேசி எடுத்துறோம், பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், அதுல வார லாபம் எந்த அளவு வாழ்க்கைக்கு பயன் அளிக்கும் தெரியாது, அதுல வார லாபம் வாழ்க்கைக்கு எந்த அளவு பயன் அளிக்கும் தெரியாது. கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு டேமேஜ் அது உருவாக்கியே தீரும். ஏன், அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாற்றமாக நடந்து விட்டோம். சரி சகோதரர்களே, ஸல்லல்லாஹு தஆலா யூதர்களிடம் பனு இஸ்ரவேலர்களிடம் உறுதிமொழி வாங்கியதாக சொல்கிறான். என்ன உறுதிமொழி என்பது இங்கு சொல்லப்படவில்லை. ஆயத்தை வாசி பாருங்க. பிறகு அவர்களுக்கு நபிமார்களை அனுப்பியதாக சொல்கின்றான். அந்த நபிமார்கள் அவர்களுக்கு விரும்பாத விஷயங்களை சட்டமாக கொண்டு வருகின்ற போது அதுக்கு அவங்க என்ன செய்யறது இல்ல, கட்டுப்படுறது இல்ல. சரி, கட்டுப்படாம சும்மா இருந்தார்களா? இல்ல, சில நபிமார்களை பொய்ப்பித்தார்கள், சில நபிமார்களை கொன்றே போட்டார்கள். அவ்வளவு படு மோசமாக என்ன செய்தார்கள், நடந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், இவ்வாறு நாம் பனு இஸ்ரவேலர்களுக்கு செய்தோம் என்று சொல்லிட்டு, சகோதரர்களே, சில சமயத்தில் தீமை செய்பவர்கள் அந்த தீமைக்கான தண்டனைகள் அவர்களுக்கு உடனடியாக கிடைக்காத போது அவர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது நடக்குது. அவங்க சில தீமைகளை செய்யறாங்க, அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன செய்யல, கிடைக்கிது இல்ல, துனியாலையும் கிடைக்கிது இல்ல, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்தும் கிடைக்கிது இல்ல, மனுஷன் புறத்திலிருந்தும் கிடைக்கிது இல்ல. இப்ப இவர் என்ன நினைக்கிறாரு, இவர் நினைக்கிறாரு மாஷா அல்லாஹ் நாங்க செய்யறது என்ன சரிதான். இதே போன்று நபிமார்களை கொண்டார்கள், நபிமார்களை பொய்ப்பித்தார்கள், இப்படி தொடர்ந்து போனார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்களுக்கு எந்த தண்டனையும் வரமாட்டாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு என்ன தண்டனையும் வரமாட்டாது என்று செய்தார்கள், அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். எனவே குருடர்களாக செவிடர்களாக ஆகிவிட்டார்கள். என்ன, எதுவும் தலை காதல ஏறுறதில்ல, எதுவும் என்ன செய்யறதில்ல, அவர்களுடைய உள்ளத்துல ஏறுவது கிடையாது. கண்ணுக்கு சத்தியம் விளங்குறது இல்ல, காதுக்கு சத்தியம் ஏறுறதில்ல. ஏன், அவர் என்ன நினைச்சு கொண்டிருக்கிறார், நான் செய்யறது என்ன சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தங்களுக்கு தண்டனை வரமாட்டாது என்று நினைத்தார்கள். எனவே அவர்களுடைய தீய செயலில் என்ன செய்தார்கள், தொடர்ந்து போனார்கள். இருந்தும் அல்லாஹு தஆலா தன்னுடைய அருளினால் என்ன செய்தான், அவர்களுக்கு திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், பிறகு அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்தான், தௌபாவுடைய வாக்கியத்தை கொடுத்தான். சூரத்து இஸ்ராவை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அதனுடைய முதல் ஆயத்துக்கள்லயே பனு இஸ்ரவேலர்கள் இருமுறை லதுஸ்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரதைன், லதுஸ்ஸிதுன்ன ஃபில் அர்தி மர்ரதைன், பூமியில் இரண்டு முறைகள் நீங்கள் குழப்பத்தை விளைவிப்பீர்கள். அல்லாஹ் சொல்றான், ஒரு முறை செய்த பிறகு நாம் என்ன செய்தோம், அல்லாஹ் சொல்றான், ஃபஇதாஜா அவஅது ஊலாஹுமா, அவர்கள் ஒரு முறை குழப்பம் செய்து அவர்களுக்குரிய தண்டனை வந்த போது அவர்கள் மீது எங்களுடைய சில கடும் போக்குள்ள அடியார்களை நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹு தாலா சில சமயத்தில் தீயவர்களை கொண்டு தீயவர்களை என்ன செய்வான், தண்டிப்பான். தீயவர்களை கொண்டு தீயவர்களையே தண்டிப்பான். பிறகு அல்லாஹு தாலா தௌபா செய்யும் பாக்கியத்தை கொடுத்தான். சிலர்கள் என்ன செய்தார்கள், திரும்பி வந்தார்கள். கொஞ்சம் காலம் கடந்தது, மீண்டும் என்ன செய்து விட்டார்கள், அவர்களுடைய ஃபசாதின் பக்கம் போய்விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், சும்மா தாபல்லாஹு அலைஹிம் சும்மா அமு வசம்மு வசம்மு, பிறகு மீண்டும் என்ன செய்து விட்டார்கள், அவர்கள் குருடர்களாக செவிடர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். குருடர்களாக செவிடர்களாக அவர்கள் மாறினார்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா கசீரம் மின்ஹும், அவர்களில் பெரும்பான்மையினர்களுடைய நிலைமை பிடித்தான். ஆனா ஒரு சிலர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் தொடர்ந்து நன்மையில் இருந்தார்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹு தஆலா வல்லாஹு பஸீரும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்தவற்றை அல்லாஹ் அறிந்தவனாக இருந்தான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்துக் கொண்டிருக்கிறான், அறிந்தவனாக இருக்கிறான் என்று பனு இஸ்ரவேலர்களுடைய சில சரித்திர குறிப்புகளை அல்லாஹ் சொல்லிவிட்டு, விசேடமாக யூதர்களுடைய சரித்திர குறிப்புகள் சொல்லிவிட்டு, அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா லகத் கஃபரல் லதீன காலு இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹு இப்னு மரியம், ஈசா நபிதான் அல்லாஹ் என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். இதனால் அவர்கள் காவிர்களாக ஆகிவிட்டார்கள். இதனால் அவர்கள் என்ன ஆயிட்டார்கள். பிறகு அல்லாஹு தஆலா கிறிஸ்தவர்களுடைய நிலவரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றான். அவர்களுடைய சில மோசமான கொள்கை கோட்பாடுகளை அடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்கின்றான். சகோதரர்களே, நாம் மீண்டும் மீண்டும் இந்த சூரா மாஇதாவை பல்வேறு தடவைகள் வாசித்து பார்த்தால் அல்லாஹு தஆலா இதன் மூலமாக பல சட்ட விளக்கங்களையும், அதே போன்று முன்னால் வாழ்ந்த யூத கிறிஸ்தவ சமுதாயங்கள் எப்படி உடன்படிக்கைகளை முறித்து அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் சாபத்திற்கும் ஆளானார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதிலிருந்து அந்த கோப சாபம் எங்களுக்கு ஏற்படாமல் எமது வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எங்களுக்கு வாய்ப்பளிப்பான். எனவே நாம் படித்த இந்த இரண்டு வசனங்களின் மூலமாக பயன்பெற்ற மக்களாக நம்மை ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸல்லல்லாஹு வஸல்லம வபாரக அலா நபியினா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.